வணக்கம் மாணவர்களே, இன்றும் உவா சமூக வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை. மாணவர்களே, இன்று நாம் கலந்துரையாடவிருக்கும் விடயம் தரம் 7 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தில் இதுவரை நாம் கற்ற விடயங்கள் தொடர்பான ஓர் மீட்டலாகும். நாங்கள் இதுவரையிலும் கற்ற விடயங்களை மீட்டி பார்ப்பதினால் நாங்கள் கற்ற விடயங்கள் கற்றதில் மறந்து போன விடயங்கள் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். அப்போது பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்கு உங்களுக்கு இலகுவாக இருப்பதோடு பரீட்சையில் அதிகளவான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளவும் கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இந்த மீட்டல் பகுதியினை நீங்கள் கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். தரம் 7 தமிழ் புத்தகத்தை உங்கள் அருகில் வைத்துக் கொள்வதோடு குறிப்பெடுத்துக் கொள்வதற்கான குறிப்பேடுகளையும் எழுது கருவிகளையும் உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்லலாம். முதலாவது பாடம் அந்தரே கதைகள். தரம் 7 தமிழ் புத்தகத்தில் முதலாவது பாடம் அந்தரே கதைகள். தமிழ் நாட்டுக்கு தென்னாலிராமன் போல இலங்கையில் வாழும் சிங்கள மக்களுக்கு உவப்பானவன் அந்தரே என்ற நாடோடி கதை நாயகன். சிங்கள மொழியில் எழுதப்பட்ட இக்கதைகள் ஆங்கிலம், தமிழ் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அந்தரே கதைகள் என்ற பாடத்தில் அந்தரேயின் நகைச்சுவை ததும்பும் 3 கதைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் பாடற்பகுதிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது கதையில் அந்தரே தந்தையை ஏமாற்றி சந்தோஷப்படும் கதை. அதாவது 2 பணியாரங்களை தன் கையில் வைத்துள்ள அந்தரே தன்னிடம் 3 பணியாரங்கள் இருப்பதாக தந்தையிடம் கூறுகிறான். தந்தையும், உன்னிடம் 3 பணியாரங்கள் இருப்பதை நிரூபித்து காட்டு பார்க்கலாம் என்று கூற அவன் பணியாரங்களை எண்ண ஆரம்பிக்கின்றான். பணியாரம் 1, பணியாரம் 2. எனவே 1, 2, 3 என்று பதில் கூறுகிறான். இரண்டாவது கதையில் அந்தரேயை விருந்தொன்றுக்கு அழைத்து சென்ற தாய் அந்தரேயின் சுட்டித்தனத்தை அறிந்து, விருந்துபசாரத்தில் நீ சுட்டித்தனம் ஏதும் செய்யக்கூடாது, அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறென்றால் மாடு மாதிரி வாய் திறக்காமல் மிக அமைதியாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரை கூறி அழைத்து சென்றாள். தாய் அந்த விருந்துபசாரத்துக்கு அந்தரேயை அழைத்து செல்கின்றாள். அங்கு சென்ற சில நேரத்தில் அமைதியாக இருக்க முடியாத அந்தரே தாயின் வேண்டுகோளையும் மீற முடியாது, கையையும் காலையும் ஊன்றி மாட்டை போல் நடக்க ஆரம்பிக்கின்றான். அந்தரே என்றால் சுட்டித்தனமிக்கவன். அவனால் ஒரு சில நொடி நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாது. என்ன செய்வதென்று தெரியாமல் தாயினுடைய வேண்டுகோளையும் மீற முடியாது, அமைதியாக வாயை திறக்கவே இல்லை, வாயை மூடியபடி கையையும் காலையும் ஊன்றி மாட்டை போல் நடக்க ஆரம்பிக்கின்றான். பக்கத்தில் இருப்பவர்களையும் மாடு முட்டுவது போல சென்று முட்டுகிறான். இதை கண்ட தாய், அந்தரே என்ன செய்கிறாய் என்று கோபத்தோடு கேட்கின்றார். ஏனம்மா, நீங்கள் தானே மாட்டை போல் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்க சொன்னீர்கள். நான் வாய் திறக்காமல் மாட்டை போல இருக்கின்றேன் என்று குறும்பாக பதில் கூறுகிறான். தாய் கூறியது மாடு மாதிரி வாய் திறக்காமல் மிக அமைதியாக இருக்க வேண்டும் என்று. இங்கு அந்தரே என்ன சொல்கிறார்? நான் வாய் திறக்காமல் மாட்டை போலவே இருக்கின்றேன், நீங்கள் கூறியபடியே என்று குறும்புத்தனமாக பதிலளிக்கின்றான். மூன்றாவது கதையில் அந்தரேயின் தாய் வைத்திருந்த சீனி ரொட்டியின் ஒரு பகுதியை காணவில்லை. அந்தரேயின் தாய் சீனி ரொட்டி வைத்திருக்கின்றார், அதில் ஒரு பகுதியை காணவில்லை. அதனை அந்தரே எடுத்து சாப்பிட்டு விட்டான். தாய் கேட்டபோது, தாய் கேட்கிறாள், அந்தரே இதில் ஒரு சீனி ரொட்டியின் ஒரு பகுதியை காணவில்லை, எங்கே என்று கேட்டபோது, அம்மா, அதனை பசியோடு இருந்த பிள்ளைக்கு பயன்பட செய்தேன் என்றான். பசியோடு இருந்த பிள்ளைக்கு பயன்பட செய்தேன் என்றான். தன்னுடைய முகத்தையும் அனுதாப தோரணையில் வைத்துக் கொண்டு, எவ்வாறென்றால் தன்னுடைய முகத்தையும் அனுதாப தோரணையில் வைத்துக் கொண்டு, அம்மா, அதனை பசியோடு இருந்த பிள்ளைக்கு பயன்பட செய்தேன் என்றான். தன் மகன் பரோபகார சிந்தனையில் செய்த வேலையை மிச்சிய தாய் மலர்ந்த முகத்துடன், பசியோடு இருந்த அந்த பிள்ளை யாரடா என்று கேட்டார். தன்னுடைய பிள்ளையின் பெருந்தன்மையை மெச்சிய தாய் சந்தோஷத்தில் அந்த பசியோடு இருந்த பிள்ளை யாரடா என்று கேட்டாள். அப்போது அந்தரே சற்று உற்சாகத்தோடு, ஏனம்மா தெரியாதா, அந்த பிள்ளை நான் தான் என்றாள். அந்த பிள்ளை நான் தான் என்றான். இவ்வாறான சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் கதைகள் தான் அந்தரே கதைகள். சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கின்ற கதைதான் அந்தரே கதைகள். தமிழ் மொழிக்கு தெனாலிராமன் எவ்வாறு நகைச்சுவையான சிந்திக்கக்கூடிய கதைகளை சொன்னாரோ, அதே போல சிங்கள மொழிக்கு அந்தரே நகைச்சுவை ததும்பும் கதைகளை கூறியவர் அந்தரே. மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் பாடம் 6, இரண்டாவது பாடம். இந்த 6 என்ற பாடம் தேசிய விநாயக பிள்ளை. தேசிய விநாயக பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் வாழ்ந்தவர். தேரூரில் வாழ்ந்தவர். மலரும் மாலையும், உமர்கையாம் பாடல்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள் முதலிய நூல்கள் எழுதியவர். இவர்தான் 6 என்ற கதையையும் எழுதியுள்ளார். தேசிய விநாயக பிள்ளை இவர் எழுதிய நூல்களாக மலரும் மாலையும், உமர்கையாம் பாடல்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள் முதலிய நூல்களை எழுதியவர். 6 குதித்து கடந்து தவழ்ந்து நுழைந்து சுற்றி மோதி வந்த இடங்களையும், அவ்வாறானது விளையாடி வந்த இடங்களையும் குறிப்பிட்டு எவ்வளவிடங்களுக்கு பயன்பட்டு வந்ததென்றும் குறிப்பிடுகின்றார். 6 எந்தெந்த இடங்களுக்கு பயன்பட்டு வந்ததென்றும் குறிப்பிடுகின்றார். ஆற்று நீர் குழாய் நீராகவும் ஊற்று நீராகவும் மாறி மாங்கனிகளையும் தேங்கனிகளையும் வாசனை பொருந்திய மலர்களை அள்ளிக்கொண்டு இரவு பகலாக ஓடி தன்னுடைய ஆளி இறைவனை காணச் செல்வதாக குறிப்பிடுகின்றார். ஆளி என்றால் கடல். தன்னுடைய ஆளி இறைவனை காணச் செல்வதாக குறிப்பிடுகின்றார். இதன் மூலம் 6 இறுதியாக கடலை சென்றடைகின்றது என்பதை உணர்த்துகின்றார். தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இன்னும் தனக்கு பேசிக்கொண்டிருக்க நேரமில்லை, இன்னும் தனக்கு பேசிக்கொண்டிருக்க நேரமில்லை என்றும், தான் இன்னும் நீண்ட வழி போக வேண்டும் என்றும் 6 கூறுவதாக சொல்கிறார். 6 கூறுவதாக சொல்கிறார். இது இரண்டாவது பாடமான 6 என்ற பாடத்துக்கான ஒரு மீட்டல். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகும் பாடம் 3 அழகான கடமை என்ற பாடம். கடமை என்ற தலைப்பினையுடைய பாடம். இது இலக்கிய படகு என்ற நூலில் திருலோக சீதாரம் என்பவரால் எழுதப்பட்ட கட்டுரையாகும். இலக்கிய படகு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகள் பற்றியும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள் உள்ளன, அவ்வாறு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகள் பற்றியும் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியும் இக்கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகள் பற்றியும் இக்கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. நாம் பெற்ற இன்பத்திற்கும் நன்மைக்கும் நாம் செலுத்த வேண்டிய விலை ஒன்று இருந்தால் அதுதான் கடமை. நாம் பெற்ற இன்பத்திற்கும் நன்மைக்கும் நாம் செலுத்த வேண்டிய விலை என்று ஒன்று இருந்தால் அதுதான் கடமை என்று சொல்லப்படுகின்றது. நமது பிறவிக்கு காரணமான தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமை முதலாவதான கடமையாக கொள்ளப்படுகின்றது. நாம் இவ்வுலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எமது தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைதான் எங்களுடைய அனைத்து கடமைகளிலும் முதலாய கடமையாக கொள்ளப்படுகின்றது. அடுத்தது எமது அறிவை வளரச் செய்த, அதாவது எழுத்தறிவித்த ஆசானுக்கு செய்ய வேண்டிய கடன், இது இரண்டாவது கடனாக கொள்ளப்படுகின்றது. எமது அறிவை வளரச் செய்து நம்மை ஒரு அறிவாளியாக மாற்றியமைத்த எமது ஆசானுக்காக செய்ய வேண்டிய கடமை இரண்டாவதாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை இறுதியாக சொல்லப்படுகின்றது. கடவுளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இறுதியாக சொல்லப்படுகின்றது. அடுத்து உடலை நோவண்டாமல் பார்த்துக் கொள்வதும் எமது கடமைதான். எமது உடலுக்கு நோய் ஏற்படாமல் அதனை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எமது கடமைகளில் ஒன்று. அதே போல உடலை பார்த்துக் கொள்வது போல எங்களது உள்ளம், அந்த உள்ளமும் வேதனைப்படாமல் அதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டியதும் எமது கடமை. சோதனை வராமல், துக்கம் வராமல், சோர்வடையாமல், அந்த உள்ளத்தை வேதனைப்படாமல் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டியதும் எமது கடமை. சுயநலம் விரும்புவோன் பிறநலம் பேணுதல் கடமை. சுயநலமாக இருக்க விரும்புகின்றவன் பிறருக்கு எந்த தீங்கும் இடையீறும் செய்யாமல் வாழ்வதும் அவனது கடமைகளில் ஒன்று. தான் சுயநலமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் மற்றவனுக்கு இடையூறாக அவன் வாழக்கூடாது. எமது கடமைகள் எவை என குறிப்பிட்டு விளக்கியுள்ளார் கட்டுரை ஆசிரியர். இந்த கடமை என்ற தலைப்பினையுடைய கட்டுரையின் மூலம் தமது கடமைகள் எவை என்று குறிப்பிட்டு அதனை விளக்கியும் உள்ளார். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்கவிருக்கும் பாட அழகு காட்டு விலங்குகளை காப்போம் என்ற பாடம். காட்டு விலங்குகளை காப்போம் என்ற பாடம். தொல்காப்பியர் நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நான்காக பிரித்து நானிலம் என்று குறிப்பிட்டார். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நான்காக பிரித்து அதற்கு நானிலம் என்று பெயர் வைத்தார். இதில் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லையாகும். ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடமாக கொள்ளப்படுகின்றது. இதில் வானளாவ உயர்ந்த மரங்களும் செடிகொடிகளும் மலைகளும் காடுகளும் வற்றாது ஓடி வளம் பெருக்கும் ஆறுகளும் இயற்கை வளங்களாகும். செயற்கை பொருட்கள் மனித தேவைகளை மட்டுமே நிறைவு செய்யும். இயற்கை கண்களை ஈர்த்து களிப்படை செய்யும். கவலைகளை மறக்க வைக்கும். மனித மனங்களை மாண்புறச் செய்யும். முள்ளும் புதரும் நிறைந்த மரங்கள் அடர்ந்த எங்கும் இருள் சூழ்ந்த காடுகள் கண்களுக்கு குளிர்ச்சியை தந்தது போலவே, அல்லது குளிர்ச்சியை தருவது போலவே, சில பறவைகளின் ஒளியும் விலங்குகளின் ஆரவாரமும் எமக்கு அச்சத்தை தருவதாகவும் இருக்கும். எவ்வாறு இயற்கை எங்களுக்கு இன்பத்தை அளிக்கின்றதோ அதுபோலவே சில பறவைகளின் ஒளியும் விலங்குகளின் ஆரவாரமும் மரங்களடர்ந்த இருள் சூழ்ந்த காடுகளும் எமக்கு அச்சத்தை தருவதாக இருக்கும் சில சமயங்களில். நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்கு காடும் காட்டு விலங்குகளும் காரணமாய் அமைகின்றன. நல்ல மழை பெய்ய காடு உதவுகின்றது. வீடு கட்ட தேவையான மரங்களை பெறல், அடுப்பெரிக்க தேவையான விறகை பெறல், மருந்து பொருட்கள் தயாரிக்க என பல்வேறு நன்மைகளை செய்கின்றது. இந்த காடு நமக்கு பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றது. நாயை போன்று நன்றி உள்ளவன் சிம்ம குரலான், புலி போல் பாய்பவன், பசு போல் சாதுவானவன், நரியை போன்று தந்திரமுள்ளவன் என்றெல்லாம் மக்கட்பண்புகளை குறிக்க விலங்குகளை உவமை காட்டுவர். நாயை போன்று நன்றி உள்ளவன் சிம்ம குரல், புலி போல் பாய்பவன், பசு போல் சாதுவானவன், நரியை போன்று தந்திரமுள்ளவன், இவ்வாறு மக்கட்பண்புகளை குறிக்க விலங்குகளை உவமை காட்டியிருக்கின்றனர். யானை, புலி, காட்டுக்காளை, சிறுத்தை, குரங்கு, கரடி, காட்டுப்பன்றி, காட்டுப்பூனை, கீரிப்பிள்ளை, பறக்கும் அணில், மான், காட்டுக்குதிரை என பல்வேறுபட்ட விலங்குகள் காடுகளில் காணப்பட்ட போதும், மனிதனுடைய ஆசைகளினாலும் மக்கள் தொகை அதிகரிப்பதினாலும் துப்பாக்கி போன்ற கருவிகளாலும் பழங்குடியினராலும் விரைந்த பயண வசதிகளாலும் காட்டு விலங்குகள் இன்று அருகி வருகின்றன. கடந்த 300 ஆண்டுகளில் பல விலங்குகள் மறைந்து விட்டன, மற்றவை மறையும் நிலையில் உள்ளன. வனவிலங்குகள் நாட்டின் உடைமையாகும். இவற்றை பாதுகாப்பது எமது கடமையாகும். இவ்வாறு இயற்கையை பற்றியும் இயற்கையில் காடுகளில் வாழ்கின்ற விலங்குகள் பற்றியும் அவ்விலங்குகள் இன்று அருகி வருவன பற்றியும் அதனை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அந்த விலங்குகள் இன்று அழிந்து வருவதற்கு என்ன காரணம் என்றும் இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது 5வது பாட அழகான யாம் ஐவேம் என்ற பாடம். 5வது பாட அழகான யாம் ஐவேம் என்ற பாடம். இது ஒரு பாடல். இப்பாடலை எழுதியவர் கவிஞர் அழகு சுந்தர தேசிகர். இவர் இலங்கை சர்வகலாசாலையில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர். ராமன் கதை, பாண்டவர் கதை, சந்திரகாசம், மனோன்மணி நாடகம் என பல நூல்களை எழுதியவர். இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் யாம் ஐவேம் என்ற பாடல் ஒரு மொழிபெயர்ப்பு பாடலாகும். 8 வயதுடைய பிள்ளை பற்றிய ஒரு பாடல். 8 வயது சிறுமியின் அறிவு கூர்மை, அறிவு திறன் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது? 8 வயதென்றால் ஒரு சிறு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய அறிவான பேச்சு திறன் இங்கு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்று இந்த பாடலினூடாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் கவிஞர். ஓர் கடற்கரையிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அழகான சிறுமி ஒருத்தியை கண்டதாகவும், அவருடைய கண் முகம் அழகு பொருந்திய ஒரு சிறுமி, அவ்வாறு ஒரு சிறுமியை தான் கண்டதாகவும் அவளது பெயர் என்று கேட்க சுந்தரி என்று பதில் கூற அந்த சிறுமி சுந்தரி என்று பதில் கூறுகிறார். அப்பொழுது, உன் தாய் தந்தை யார், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், உன் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் என்று கேட்க, எங்கள் வீட்டில் 5 பேர். எங்கள் வீட்டில் 5 பேர் உள்ளோம். ஒவ்வொருவரும் இருக்கின்ற இடங்களையும் குறிப்பிட்டு கூறுகிறாள். ஒவ்வொருவரும் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்று அவர்கள் வசிக்கின்ற இடத்தையும் குறிப்பிட்டு கூறுகிறாள் அந்த சிறுமி. அதில் தனக்கு இளையவள் இறைவனின் பாதங்களை அடைந்தாள் என்று கூறுகிறாள். தனக்கு இளையவளானவள் இறைவனுடைய பாதங்களை அடைந்து விட்டாள் என்று கூறுகிறாள். இறந்த தனது தங்கையையும் சேர்த்து நாங்கள் 5 பேர் என்பதையே யாம் ஐவேம் என்ற பாடம் குறிப்பிடுகின்றது. 8 வயதே நிரம்பிய அச்சிறுமி அறிவுபூர்வமாக அளிக்கும் விடையினை கண்டு வினவியவர் மெய் சிலிர்த்து போகிறார். யாம் ஐவேம் யாம் ஐவேம் என்ற பாடத்தினை இவ்வாறான விடயங்கள் தான் குறிப்பிடப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே இதனை கற்றிருக்கின்றோம். மாணவர்களே, அடுத்து நாங்கள் பார்க்க போகும் பாடம் ஆறாவது பாட அழகான காந்தியடிகளின் கடிதம். காந்தியடிகளின் கடிதம். இக்கடிதத்தை எழுதியவர் மோகனதாஸ் கரம் சந்த் காந்தி. இவர் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் 2/10/1869 பிறந்தார். 1869 பிறந்தார். அறவழி போராட்டம், அதாவது சத்தியாகிரகம், இதன் மூலம் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு வழிவகுத்தவர். போர் செய்யாமல், போராட்டம் செய்யாமல் அறவழியில் போராடி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர். இந்தியாவின் சுதந்திரத்துக்கு வழிவகுத்தவர். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா எனும் பட்டத்தை காந்திக்கு வழங்கினார். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா என்று பட்டத்தை காந்திக்கு வழங்கினார். இன்று நாங்கள் மகாத்மா காந்தி என்று தான் அவரை குறிப்பிடுகின்றோம். இவர் சத்திய சோதனை என்னும் சுயசரிதை நூலையும் எழுதினார். சத்திய சோதனை 1922 ஏப்ரல் மாதம் 14 திகதி ஏரவாடா சிறையிலிருந்து காந்தியடிகள் ஹக்கீம் ஹலஜ்மல் கான் என்பவருக்கு எழுதிய ஒரு கடிதம். அதுதான் இந்த காந்தியடிகளின் கடிதம் என்ற இந்த தலைப்பு. இக்கடிதத்தில் காந்திஜி அவர்கள் தனது சிறை வாழ்க்கையை பற்றியும் தான் அங்கு எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். தனது சிறை வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அவர் அங்கு மேற்கொண்ட செயற்பாடுகள் எவை எவை என குறிப்பிட்டு அந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். அதில் அவர் காலை 4 எழும்பி பிரார்த்தனை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கின்றேன். காலை 4 எழும்பி இறை பிரார்த்தனை செய்துவிட்டு படிக்க ஆரம்பிக்கின்றேன். தினமும் 6 படிப்பதாக கூறுகிறார். சிறையில் இருந்து தினமும் 6 படிப்பதாக கூறுகிறார். சிறையிலே தான் ஒரு பறவை போல மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், இந்த சிறைவாசம் தனக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை போல் நிறைய பாடங்களை கற்றுத்தருவதாகவும் கூறுகின்றார். சிறையில் அவர் பறவை போல மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். இந்த சிறைவாசம் தனக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை போல நிறைய பாடங்களை கற்றுத்தருவதாகவும் கூறுகிறார். இது காந்தியடிகளின் கடிதம் என்ற பாடம். மாணவர்களே, அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கும் பாடம் 7 பாட அழகான தமிழ் தட்டச்சின் தந்தை. காவண்ணா மாணிக்க வாசகரால் 1959 இக்கட்டுரை எழுதப்பட்டது. சரஸ்வதி களஞ்சியம் என்ற இதழிலிருந்து எடுக்கப்பட்ட இக்கட்டுரை முத்தையா என்பவர் தமிழில் தட்டச்சு விசைப்பலகையை உருவாக்கிய பங்களிப்பினை எடுத்துக் கூறுகிறார். தட்டச்சு விசைப்பலகையை உருவாக்கிய ஒரு தமிழன் பற்றிய ஒரு கட்டுரையாகும் இது. ஆங்கிலேயர் அரசியல் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கும் ஆங்கில மொழி உலக மொழியானதற்கும் ஆங்கில தட்டச்சு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆங்கிலேயர் அரசியல் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கும் ஆங்கில மொழி உலக மொழியாவதற்கும் இந்த ஆங்கில தட்டச்சு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்களே உள்ளன. எங்களுக்கு தெரியும், ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்களே காணப்படுகின்றன. தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளன. இவைகளை விட சில முக்கிய வடமொழி எழுத்துக்களும் எண்களும் குறியீடுகளும் இருக்கின்றன. தவிர்க்கவே முடியாத வடமொழி எழுத்துக்களும் எண்களும் குறியீடுகளும் தமிழில் இருக்கின்றன. ஆகவே ஆங்கிலத்தை விட ஏறக்குறைய 10 அதிகமான எழுத்துக்களை உடைய தமிழ் மொழியை ஒரு இயந்திரத்தில் அமைப்பது சுலபமான விடயம் அல்ல. இதனை செய்வதற்கு துணிச்சலுடன் செயலில் இறங்கினார் ஒரு தமிழர். இவர்தான் யாழ்ப்பாணத்தில் உள்ள சுண்டிக்குழியில் பிறந்த, சுண்டிக்குழியில் 1886 பிறந்த முத்தையா என்பவர். அந்த தமிழர் யாழ்ப்பாணத்தில் உள்ள சுண்டிக்குழியில் பிறந்த, சுண்டிக்குழியில் 1886 பிறந்த முத்தையா என்பவர். முத்தையா தான் கண்டுபிடித்த தட்டச்சை பெரிய தட்டச்சி என அழைத்தார். முத்தையா முதலாவதாக உருவாக்கிய தட்டச்சி விசைப்பலகையில் சில குறைகள் இருப்பதை உணர்ந்து அவைகளை நீக்கி பிஜோ, ஐடியல் போன்ற தட்டச்சுக்களை உருவாக்கினார். முதலில் ஒரு தட்டச்சு விசைப்பலகையை உருவாக்கினார். அதில் சில குறைபாடுகள் இருப்பதை கண்ட அவர் மீண்டும் அதனை புதுப்பித்து பிழைகளை நீக்கி பிஜோ, ஐடியல் போன்ற பெயர்களை இட்டு புதிய தட்டச்சுக்களை உருவாக்கினார். தமிழ் தட்டச்சின் தந்தை திருவாளர் ஆர் முத்தையா அவர்களின் சேவைகளுக்கு தமிழுலகம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது. முத்தையா தட்டச்சின் தந்தை ஆர் முத்தையா. மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகும் பாடம் 8வது பாடலகான செந்தமிழ் போற்றிய சேரன். செந்தமிழ் போற்றிய சேரன். பெருஞ்சேரல் இரும்புரை எனும் சேர மன்னன் கிறிஸ்துக்கு பின் 2வது நூற்றாண்டுக்கு முன்னர் தமிழ்நாட்டின் வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான். இரும்புரை என்ற மன்னன் ஏறத்தாழ 17 இவனது ஆட்சி நிலைத்திருந்தது. புலவர் மோசிகிரனார் ஒரு நாள் களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் ஏறி துயில் கொண்டார். அவரது துயில் களையும் வரை சேரமன்னன் கவரி வீசினான். பாருங்கள் இவ்வாறான விடயம் என்று. மோசிகீரனார் என்ற ஒரு புலவர் மன்னனை பார்க்கும் ஆவலில் நீண்ட தூரம் நடந்து வந்திருக்கின்றார். வந்த நேரத்தில் அவருக்கு வந்து பார்க்கிறார். அரச சபையில் ஒருவரையும் காணவில்லை. அங்கு ஒரு ஆசனம் இருந்தது. அது என்ன ஆசனம், யார் அமர்கின்ற ஆசனம் என்றெல்லாம் அவர் யோசிக்காமல் அதில் போய் அமர்கிறார். வந்த களைப்பு அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டார். பாருங்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று. அது என்ன என்ன ஆசனம் என்று பாருங்கள். பெருஞ்சேரல் இரும்புரை என்ற மன்னன் வீரத்திலும் கொடையிலும் சிறந்து விளங்கியவன். மும்முரசங்களையுடையவன். மும்முரசங்கள் என்றால் 3 முரசு. நியாயமுரசு, வீரமுரசு, தியாகமுரசு. அத்தோடு சேர்த்து புலவர்களை போற்றும் பண்பு கொண்டவன். வீரத்தில் சிறந்தவன், கொடையில் சிறந்தவன், மும்முரசங்களை உடையவன், புலவர்களை போற்றும் பண்புள்ளவன், புலவர்களை போற்றி பரிசுகள் வழங்கும் பண்பு கொண்டவன். இம்மன்னன், அதாவது இரும்புரை என்ற அந்த மன்னன், திருவுடையாளர்களை விட அறிவுடையாளரையே பெரிதும் மதித்து போற்றி வந்தான். திரு என்பது செல்வம். செல்வமுடையவர்களை விட அறிவை பெற்றவர்களையே பெரிதும் மதித்து போற்றினான். ஒரு நாள் பாண்டி நாட்டு புலவர் மோசிகீரனார் இவருடைய சபைக்கு வந்தார். இந்த இரும்புரை மன்னன் இரும்புரையின் சபைக்கு வந்தார். அப்போது அவைக்களத்தில் ஒருவரும் இல்லை. புலவர் பயணத்தினால் களைப்புற்றிருந்தார். அங்கு ஓரிடத்தில் அழகிய ஆசனம் இருப்பதை கண்டார். அதில் ஏறி படுத்து அயர்ந்து உறங்கி போய்விட்டார். அந்த ஆசனத்தில் அமரலாமா கூடாதா என்று கூட அவர் எண்ணி பார்க்கவில்லை, எண்ணவில்லை. புலவர் உறங்கிய ஆசனம் வீரமுரசம் வைக்கப்படும் முரசு கட்டில். வீரமுரசம் மும்முரசங்களுள் ஒன்று. போர்க்காலங்களில் போரை அறிவிப்பதற்காகவும் வெற்றியை அறிவிப்பதற்கும் ஒலிக்கும் முரசு. போரை அறிவிப்பதற்காகவும் வெற்றியை அறிவிப்பதற்காகவும் ஒலிக்கும் முரசு. பழையிடும் காலங்களில் பாறை கிடுகிடுக்க வைக்கும் முரசு அது. இம்முரசத்தை அரசர் தம் உயிர் போன்று எண்ணினார். தம் வெற்றி தெய்வமாகவும் போற்றினார். முரசுக்கட்டில் அரசனது சிம்மாசனம் போன்ற பெருமையுடையது. ஓர் அரசன் பகையரசனை வென்ற பிறகு தோற்ற அரசனது முரசுக்கட்டிலின் மேல் எவரேனும் ஒருவரை உட்காரச் செய்து அவ்வரசனை அவமானப்படுத்துவர். இதனால் முரசுக்கட்டிலில் எவரேனும் அமர்ந்தால் அது அரசனுக்கு பெருத்த அவமானம். அதனால் எவரேனும் முரசுக்கட்டிலில் ஏறினால் ஏறியவரை உடனே வாளால் வெட்டி வீழ்த்தி விடுவர். இந்த முரசுக்கட்டில் உறங்கியவரை நோக்கி கோபக்கணல் வீச வாளை உருவி கொண்டு வேகமாக மன்னன் சென்றான். முரசுக்கட்டில் உறங்கிக் கொண்டிருப்பவர் யார்? மோசிக்கிறனர், புலவர் மோசிக்கிறனர். முரசுக்கட்டிலுக்கு அருகில் சென்று உறங்கியவரை பார்த்தான். மன்னனின் கோபம் எங்கோ பறந்து போய்விட்டது. அவரது தூக்கத்திற்கு இடையூறு விளைவிக்காது சாமரையை கையில் எடுத்து வீச தொடங்கினான் அந்த மன்னன். இதற்கென்ன காரணம்? இதற்கு காரணம், இம்மன்னன் புலவர்களை போற்றும் பண்பும் தமிழ் மீது மன்னன் கொண்ட பேரன்பும் இவை இரண்டும் தான் நம் புலவரை காப்பாற்றியது. பாருங்கள் அம்மன்னன் செய்த செயலை. இது மன்னன் செந்தமிழுக்கு செய்த சிறப்பு. இது மாணவர்களே, செந்தமிழ் போற்றிய சேரன் என்ற பாடப்பகுதியினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகும் பாடல் 9வது பாடமான சிலேடை. 9வது பாடலகான சிலேடை. நீங்கள் படித்திருப்பீர்கள், சிலேடை என்பது சொல் அணிகளில் ஒன்று. சிலேடை அணி என்பது சொல் அணிகளில் ஒன்று. ஒரு சொல் அல்லது சொற்றொடர் இரு பொருள் தரும் வகையில் பயன்படுத்தப்படுவதை குறிக்கும். ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் இரண்டு பொருள்கள் அமைய பயன்படுத்தப்படுவதை குறிப்பதுதான் சிலேடை. சிலேடை செவிக்கு இனிமையும் கருத்து சுவையும் தரக்கூடியதாக அமையும். இப்பாடத்தில் 5 சிலேடை அணிகள் தரப்பட்டுள்ளன. அதில் நாங்கள் இப்பொழுது இறுதியான ஒரு சிலேடை அணியை பார்த்தோமாக இருந்தால், தா வரம் என்று நீ சாமியை தலை வணங்கி கேட்கிறாய், தாவரம் இந்த உலகினை தலைக்க வைத்து தலைக்குது. தாவரம், தாவரம், தா வரம். நாங்கள் இறைவனை நோக்கி கேட்கின்ற வரம், இறைவனை நோக்கி இறைவா எனக்கு தாவரம் என்று வேண்டுகிறோம். அதே தாவரம் கீழ் பாருங்கள், தாவரம் இந்த உலகினை தலைக்க வைப்பது தாவரங்கள். தாவரம், தாவரம். இதில் தாவரம் என்று நீ சாமியை கேட்கிறாய், தாவரம் இந்த உலகினை தலைக்க வைக்கிறது என்று இரு பொருள் படுகின்றது. இரண்டு பொருள்கள் அமைய பாடப்பட்டுள்ளது. இதுதான் சிலேடை அணி. இரு பொருள் பட அமைவது சிலேடை அணி, சொல் அணிகளுள் ஒன்று. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் கலந்துரையாட போவது 10வது பாட அழகான பென்சிலின் கதை. 10வது பாட அழகான பென்சிலின் கதை. பைன் மரத்திலிருந்து பென்சிலுக்கான மரக்குற்றிகள் பெறப்படுகின்றன. பளபளக்கும் காரியம், களிமண், பசை, கொழுப்பு, சாயப்பொருள், அலுமினியம் என பல பொருட்களும் பென்சில் உற்பத்திக்கு தேவைப்படுகின்றது. பென்சிலின் மேற்பகுதியில் BH என்ற அடையாளங்கள் இடப்படுவதன் மூலம் அவற்றின் தரங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. பென்சிலை எடுத்து பாருங்கள், BH என்ற ஒரு அடையாளம் குறிக்கப்பட்டிருக்கும். இது பென்சிலின் தரத்தை நிர்ணயப்படுத்துவது. மேலே கூறிய பொருட்களிலிருந்து பென்சிலை செய்ய வேண்டுமானால் மனிதர்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பொருட்கள் மனிதனுடைய உழைப்பின்றி தாமாக உண்டாகிவிடுவதில்லை. மனித உழைப்போடு இயந்திரத்தின் உதவி இல்லாமல் இந்த வேலையை செய்ய முடியாது. கோடிக்கணக்கான பள்ளி பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கான பென்சில்கள் தேவைப்படும். அதனால் இயந்திர உதவி இல்லாமல் இதனை செய்துவிட முடியாது. ஒரு பென்சிலை செய்வது எவ்வளவு சிக்கல் நிறைந்த கடினமான வேலை என்பதை நீங்கள் இந்த பாடத்தை கற்றபோது அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு பென்சிலை செய்வது, சாதாரண நாங்கள் கையில் எடுத்து வைத்திருக்கும் பென்சிலை செய்வதற்கு எவ்வளவு கடின உழைப்பு தேவைப்படுகின்றது என்பதை இந்த பாடத்தை கற்றபோது நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். எனவே பென்சிலிடம் மிகவும் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதை மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அனாவசியமாக அதனை சீவி வீணாக்கக் கூடாது. அலட்சியமாக அதனை எந்த இடத்திலும் எரிந்துவிடக்கூடாது என்ற உண்மையை இந்த பாடத்தினூடாக எமக்கு மிகவும் அழகான முறையில் விளக்கி காட்டியிருக்கின்றார் இந்த கட்டுரையின் மூலம். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்க போகும் பாடம் 11வது பாட அழகான உயிர் காக்க பயிர் காப்போம். உயிர் காக்க பயிர் காப்போம், இது எல்லோரும் வாழ்வோம் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. எல்லோரும் வாழ்வோம் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை. நே நு சுந்தரவேலு, சுந்தரவேலு என்பவரால் எழுதப்பட்டது. மனிதனுடைய வாழ்க்கை செம்மை பெறுவதற்கு பயிர் செய்வது மட்டுமன்றி அப்பயிர்களை காப்பதுவும் அவசியமாகும். மனிதனுடைய வாழ்க்கை செம்மை பெறுவதற்கு கண்டிப்பாக நாங்கள் பயிர் செய்ய வேண்டும் என்ற விடயத்தை கட்டுரையின் மூலம் எடுத்துக்காட்டுகிறார் சுந்தரவேல் அவர்கள். அத்தோடு உழவு தொழிலின் அவசியம் பற்றி தெளிவுபடுத்தி அதனூடாக வரும் தனியாருடைய தன்னிறைவு நாட்டின் தன்னிறைவிற்கு வழிவகுக்கும் என்ற கருத்தை புலப்படுத்துகிறார். உழவு தொழில் அதனுடைய அவசியம், அந்த உழவு தொழில் பற்றியும் தனியாளுடைய தன்னிறைவு, உணவு தன்னிறைவானது நாட்டின் தன்னிறைவுக்கு வழிவகுக்கும் என்ற கருத்தையும் விளக்கி நிற்கின்றார். இதில் மனிதனுடைய அடிப்படை தேவைகளுள் முதலாவது உணவாகும். மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள், இந்த அடிப்படை தேவைகளில் முதலாவது உணவாகும். அந்த உணவில் தன்னிறைவு பெற வேண்டும். தன்னிறைவு பெற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிறது இக்கட்டுரை. திருவள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார், இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும். இளமென்று அசையி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும். உணவில்லையே என்று ஏங்கும் மக்களை கண்ட நிலம் என்கின்ற நல்லால் அவர்களை பார்த்து நகைக்கின்றால், ஏளனமாக சிரிக்கின்றாள். உணவில்லையே என்று ஏங்கும் மக்களை கண்ட நிலம் அவர்களை பார்த்து நகைப்பதாக கூறுகிறார். எத்தனை வேண்டுமானாலும் உழைத்து தர நிலத்தாய் இருக்கின்ற போது உணவில்லையே என ஏங்கும் மக்கள் இருக்கின்றனரே என்ற பொருள் தருகின்றது மேற்கூறிய குரல். இதில் பகுதி நேர பணியாக கட்டாயம் பயிர் செய்வோம் என்ற விடயத்தை கட்டாயப்படுத்தி கூறியிருக்கின்றார். பகுதி நேர பணியாக கட்டாயம் பயிர் செய்வோம், மழை பருவத்திலாவது பயிர் செய்வோம், சின்னஞ்சிறு நிலமாக இருந்தாலும் கீரை ஏனும் பயிரிடுவோம், கீரையாவது பயிரிடுவோம். எம் முன்னோர்கள் பயிரிட்டு வாழ்ந்தமையாலேயே வறுமை கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்டனர் என்ற உண்மையை குறிப்பிட்டு நிற்கின்றார். கிடைத்த இடத்திலெல்லாம் கிளறி பயிரிடுங்கள், கிடைத்த இடத்திலெல்லாம் கிளறி பயிரிடுங்கள், தேர்ந்தெடுத்து விதையுங்கள், பருவத்துக்கேற்ற பயிரை வளருங்கள், காத்து வளருங்கள், பயிரிட்டு உண்ணுங்கள் என்ற விடயத்தை கூறி நிற்கின்றார். முடிந்த சிறு அளவாவது உங்கள் உணவுப் பொருளை உங்கள் உழைப்பாலேயே பயிரிட்டு வாழுங்கள். அப்போது உணவு தேவையில் எமது நாடு தன்னிறைவு அடையும். தன்னிறைவுக்கு இது துணை செய்யும் என்கின்றார் கட்டுரை ஆசிரியர் சுந்தரவேல் அவர்கள். உயிர் காக்க பயிர் காப்போம் என்ற கட்டுரையின் ஊடாக இந்த விடயங்களை அவர் விளக்கி சென்றிருக்கின்றார். அடுத்த நாங்கள் பார்க்க போகும் பாடலகு 12வது பாடலகு ஈசன் உவக்கும் இன்மலர். ஈசன் உவக்கும் இன்மலர் என்ற பாடம். ஈசன் உவக்கும் இன்மலர்கள் 3 என்னும் பாடலை சுவாமி விபுலானந்தர் இயற்றிருக்கின்றார். ஈசன் உவக்கும் இன்மலர்கள் 3 என்னும் பாடலை சுவாமி விபுலானந்தர் இயற்றியிருக்கின்றார். சுவாமி விபுலானந்தர் மட்டக்களப்பில் காரைத்தீவில் பிறந்தவர். இவரது இளமை பெயர் மயில்வாகனன். இவர் முத்தமிழ் வித்தகராக திகழ்ந்தவர். முத்தமிழ், இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த விபுலானந்தர் அவர்கள் முத்தமிழ் வித்தகராக திகழ்ந்தவர். இவர் எழுதிய நூல்களிலே பெருமை சேர்த்த நூலாக யாழ் நூல் விளங்குகின்றது. இப்பாடலை வினாவிடை முறையில் பாடியிருக்கின்றார் சுவாமி விபுலானந்தர் அடிகள். ஈசன் உவக்கும் மின்மலர் என்ற பாடலை வினாவிடை முறையில் பாடி நிற்கின்றார். இறைவனுக்கு விருப்பமான மலர் எதுவென்றால் அது உள்ள கமலம் என்கிறார். நல்லுள்ளம் என்ற மலரே இறைவனுக்கு மிகவும் பிடித்த மலர் என்கிறார். பட்டாடை படைத்து பலவிதமான பழங்களை படைத்து இறைவனை வழிபடுவதையும் விட உண்மையான உள்ளத்தோடு இறைபக்தியோடு நல்லுள்ளங்களையே இறைவனுக்கு உத்தமமானது என்கிறார் விபுலானந்தர் அடிகள். நல்லுள்ளங்களே இறைவனுக்கு மிகவும் பிடித்த மலராக விபுலானந்தர் காட்டி நிற்கின்றார். அடுத்து மாணவர்களே, நாங்கள் பார்க்க போகும் பாடலுக்கு 13வது பாடமான கடலும் கிணறும் கிளவியின் தந்திரம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதனை சி வா ஜெகநாதன் எழுதியிருக்கின்றார். இப்பாடம் அறம் செய்து வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் செல்வத்தினை பெருக்கி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையினையும் சித்தரிக்கின்றது. பணம் சேர சேர துன்பமே உண்டாகும். ஒருவர் நீடூழி காலம் வாழ்ந்தால் எப்படியாவது தர்மத்தினை செய்து கொண்டே இருப்பார் என்ற கருப்பொருளில் அமைகின்றது இந்த பாடம். ஔவையார் பணம் படைத்த செல்வந்தர்களை கடல் என்றும், சிறிய அளவில் பணம் வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பெரியவர்களை கிணறு என்றும் பாடினார். இதன் அர்த்தம், கடலானது பரந்த அளவில் நீரை கொண்டு காணப்பட்டாலும் அந்த நீரினை யாரும் பருக முடியாது. ஆனால் கிணற்று நீர் சிறிய அளவில் காணப்பட்டாலும் அந்நீரினை பருக முடியும். கடல் நீரினை மேகங்கள் உறிஞ்சி வற்றச் செய்து எங்கேயோ கொண்டு போய் மலையாக பொழிகின்றன. அதுபோல அந்த செல்வந்தர்களுடைய செல்வத்தை வேறு யாராவது துன்புறுத்தி அடித்து கொண்டு போய் செலவழிப்பார்கள். ஆனால் கிணற்றை போன்ற செல்வந்தர்களிடம் எந்த திருடனும் வர நினைக்க மாட்டான். இவர்கள் நீடூழி காலம் வாழ்ந்தால் எப்படியாவது தர்மத்தை புரிந்து கொண்டே இருப்பார்கள். பணக்காரர்கள் தங்களிடம் பணம் சேர்வதினால் வரும் துன்பங்களை தர்மம் செய்து போக்கிக் கொள்ளலாம். செய்யாதவர்களுக்கு பணம் சேர துன்பம் உடனே வந்து சேரும் என்ற உண்மையை ஔவையார் இந்த பாடத்தினூடாக விளக்கியிருக்கிறார். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்கவிருக்கும் பாடலுக்கு 14வது பாடமான கருங்காட்குறிஞ்சி. கருங்காட்குறிஞ்சி குறிஞ்சி பூக்கும் காலநிலையினை எடுத்துக்காட்டும் கட்டுரை இது. மலைக்காடுகளும் புல்வெளிகளும் இணைந்திருக்கும் பிரதேசங்களில் செழித்து வளரும் பூ இது. குறிஞ்சி பூ நீல நிறமானது, எனினும் மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும் ஒரு அரிய வகை குறிஞ்சி வகையும் உண்டு. கருங்காட்குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மலரும். அகநானூறு புறநானூறு போன்ற சங்கு இலக்கியங்களில் குறிஞ்சி மலர் பற்றிய குறிப்புகள் உள்ளன. முருகன் வேடுவக்குலப் பெண் வள்ளியை மணந்த போது அணிவித்தது குறிஞ்சி பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையே ஆகும். இச்செடி 1 மீட்டர் உயரம் வரை வளரும். தண்டு சிவப்பாகவும் காம்பின் கணுக்கள் கருப்பாகவும் இருக்கும். மதுரை காஞ்சி, கருங்காட்குறிஞ்சி என்று குறிப்பிடுவது இத்தாவரத்தை தான். இது பூக்கும் காலத்தில் மலை சரிவே நீளமாக காணப்படும். இந்த மலரால் தான் இந்த மலைக்கு நீலகிரி என்ற பெயர் வந்தது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த மலர் மலரும். குறிஞ்சி மலரும் காலத்தில் மலை தேனீக்கள் பெருமளவில் பாறை இடுக்குகளில் கூடுகளை கட்டி தேன் சேகரிக்கும். இந்த விடயங்கள் தான் இந்த பாடத்தில் விளக்கப்பட்டுள்ள விடயங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கும் பாடம் 15வது பாடமான படைப்பின் ரகசியம். கலனியூரான் எழுதிய மண் பாசத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பூசணி கொடியில் காய்த்த பூசணிக்காய்க்கும் ஆலமரத்தில் காய்த்திருக்கும் ஆலங்காய்க்கும் இடையிலே காணப்படும் வித்தியாசம் விளக்கப்படுகின்றது. இதன் மூலம் படைப்பின் ரகசியம் உணர்த்தப்படுகின்றது. ஒருவர் தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினை வழிப்போக்கரிடம் கேட்டபோது வழிப்போக்கர் அதற்கு நடைமுறை ரீதியாக விளக்கம் கொடுக்கிறார். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் சிகாமணி என்னும் ஒருவன் இருந்தான். அவனுக்கு எப்போதும் எது பற்றியாவது சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அவன் காட்டு வழியாக வந்து கொண்டிருந்த போது பூசணி கொடியில் பெரிய பூசணிக்காய் காய்த்திருந்ததை பார்த்து இவ்வளவு சிறிய கொடியில் எவ்வளவு பெரிய பூசணி என்று வியந்தான். இன்னும் சற்று தூரம் நடக்கையில் பெரிய ஆலமரம், அதில் சிறிய பழங்கள் பழுத்திருப்பதை பார்த்தான். இவ்வளவு பெரிய மரத்தில் இவ்வளவு சிறிய பழமா, இவ்வளவு பெரிய மரத்தில் இவ்வளவு சிறிய பழமா, இது ஏன் இப்படி என தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை யாரிடமாவது கேட்க வேண்டும் என நினைத்த போது அந்த வழியில் வந்த ஒரு வழிப்போக்கர் ஒருவரிடம் தனது சந்தேகத்தை கேட்கிறான். அவரோ, உன்னுடைய வினாவிற்கான விடையை நான் பின்பு சொல்கிறேன், எனக்கு களைப்பும் பசியுமாக இருக்கின்றது, வா நாம் இருவரும் உணவு உண்போம் என்று கூறி உணவை உண்டு சற்று ஓய்வெடுக்கலாம் என்று ஆலமர நிழலில் இருந்து விட்டனர். களைப்பால் உறங்கியும் போய்விட்டனர். சற்று நேரத்தில் ஆ என்று அலறிக்கொண்டு சிகாமணி கூச்சலிட்டான். பெரியவரும் என்ன விடயம் என்று கேட்க தனது மூக்கில் ஆலம்பழம் ஒன்று விழுந்து விட்டது என்று பதிலளித்தான். அப்போது அந்த பெரியவர், இந்த ஆலமரத்தில் பூசணிக்காய் போன்று பெரிய பழம் இருந்திருந்தால் உன்னிலை என்னவாயிருக்கும் என்று கேட்க, என்னுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டது. இப்பொழுது உன்னுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டதா என பெரியவர் கேட்க, இப்பொழுது என்னுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டது என அவன் பதிலளிக்கின்றான். இறைவனது படைப்புகள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நிகழ்ந்திருக்கின்றது. இதுவே இயற்கையின் படைப்பு ரகசியம், இதுவே படைப்பின் ரகசியம் என்ற பாடத்தின் மைய கருத்தாக அமைகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் பாடம் 16வது பாடமான பொய் சொல்லாதே. இது ஒரு நாட்டார் பாடல் வகையை சேர்ந்த வேடிக்கை கதை பாட்டு. பிள்ளைகள் சிறுவயது முதலே உண்மை பேச பழக வேண்டும், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பார்கள். இப்பாடமும் இப்பாடத்தை நாம் கற்பதனால் பொய் சொல்வதனால் வரும் தீங்கை அறிந்து உண்மை பேசி எச்சந்தர்ப்பத்திலும் பொய் சொல்லக்கூடாது என்பதை உணர்வோம். ராசாவின் முற்றத்தில் சீனி காய்ந்து கொண்டிருக்கின்றது. ராமன் அதனை என்ன பொருள் காய்கின்றது என்று ராசாவிடம் கேட்கிறான். ராசாவோ, சீனிதான் காய்கின்றது என்றால் ராமன் சீனியின் ஒரு பகுதியை தின்று விடுவான் என்று பயந்து மலையின் மண் என்று பதிலளிக்கின்றார். ராசா தனக்கு பொய் சொல்கிறார், இதற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்த ராமன் அலறி அடித்துக் கொண்டு சீனியிலே புரண்டு வாய்மண் வாய்மண் என்று கூறிக்கொண்டு சீனியை அள்ளி வாயில் அடைத்துக் கொண்டு மீதம் இருக்கின்றதை தன் மகனுக்கும் மனைவிக்கும் அள்ளி கொடுக்கின்றான். பார்த்தீர்களா, பொய் சொன்னதால் வந்த விளைவை. அதனால் நாம் பகடிக்கும் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. இதுவே பொய் சொல்லாதே என்ற இந்த கதைப்பாட்டு உணர்த்தும் பொருள். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் பார்க்க போகும் பாடம் 17வது பாடமான வீழ்ந்த ஆலமரம். வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். நிழலை தருவன மரங்கள். மரங்கள் நிறைந்திருப்பது சோலை. மரங்களில் ஆலமரமும் ஒன்று. இது மிகப்பெரிய மரமாக வளர்ந்து குளிர்ந்த நிழலை தருவது. கிளைவிட்டு விழுதுவிட்டு பரந்த அளவில் விசாலமாய் வளரக்கூடியது. ஆலமரத்தின் பழம் மிகச் சிறியது. அம்மரத்தின் பல உயிரினங்கள் குடியிருக்கும். அந்த ஆலமரத்திற்கு தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர் அவர்களை உவமித்து இக்கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. தமிழ் தாத்தாவின் தமிழ் பற்றும் விதந்துரைக்கப்பட்டுள்ளது. இதுவே வீழ்ந்த ஆலமரம் என்ற பாடத்தின் கருப்பொருளாக அமைந்திருக்கின்றது. அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் பாடம் 18வது பாட அழகான பிள்ளை அழுத கண்ணீர். இது இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்பவற்றில் இவற்றை தான் முத்தமிழ் என்போம். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழை முத்தமிழ் என்போம். நாடகங்கள் முன்பு செந்தமிழில் நடிக்கப்பட்டன, இப்பொழுது பேச்சு தமிழில் நடிக்கப்படுகின்றது. இந்த பிள்ளை அழுத கண்ணீர் என்ற நாடகம் பேச்சு தமிழில் அமைந்த நாடகமாகும். மாணவர்களே, நீங்கள் இந்நாடகத்தை வாசித்து நடித்து நாடக ஆக்க செயற்பாட்டிலும் ஈடுபட்டு மகிழலாம். அடுத்து நாங்கள் பார்க்கவிருப்பது 19வது அழகான வெண்ணிலாவே. சங்ககாலம் தொடக்கம் இன்று வரை வெண்ணிலாவை பொருளாக கொண்டு பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. திரைப்பாடல்களிலும் அதிகளவான நிலா பாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. எம் ஆதம் லெப்பை அவர்களின் முற்றத்து மல்லிகை என்னும் கவிதை நூலில் இடம்பெற்றது இப்பாடல். இவர் கிழக்கு மாகாணத்தின் பொத்துவில்லை பிறப்பிடமாக கொண்டவர். விண்ணில் மின்னும் மீன்களிடையே என தொடங்குகிறது அந்த பாடல். அடுத்து மாணவர்களே, நாங்கள் பார்க்க போகும் பாடலகு 20வது பாடலகான ஒழுக்கமுடைமை திருக்குறள். ஒழுக்கத்தை உடைமையாக கொண்டிருத்தல் என்ற பொருளில் அமைந்த ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரம் தெரியும் உங்களுக்கு. திருக்குறளை பற்றி நாங்கள் ஏற்கனவே நிறைய கற்றிருக்கின்றோம். திருவள்ளுவரால் எழுதப்பட்டதென்றும் சங்கம் அறிவிய காலத்தில் எழுந்த ஒரு அறநூல் என்றும் எங்களுக்கு இது தெரியும். அறத்துப்பாலில் உள்ள இல்லறவியல் என்னும் பகுதியில் உள்ள ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரமே உங்கள் பாடப்புத்தகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதியாகும். ஒழுக்கத்தின் சிறப்பை பற்றியும், ஒழுக்கமுள்ளதால் ஏற்படுகின்ற நன்மை பற்றியும், ஒழுக்கம் இல்லாவிட்டால் ஏற்படும் தீமை பற்றியும் இப்பாடம் விளக்கி நிற்கின்றது. சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கம் பற்றியும் மிகவும் அழகாக விளக்கி நிற்கின்றார் திருவள்ளுவர் பெருந்தகை. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் 21வது அழகான புதிய ஆத்திச்சூடி. இந்த ஆத்திச்சூடி என்ற அழகு 6ஆம் வகுப்பின் தொடர்ச்சியாக இந்த 7ஆம் வகுப்பில் அமைந்திருக்கின்றது. பழைய ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார், இந்த புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார். தரம் 6 ஒன்று தொடக்கம் 50 வரையான வரிகளை கற்றிருப்பீர்கள். தரம் 7 51 தொடக்கம் 80 வரையுள்ள 30 வரிகளை கற்போம். இன்று நாம் தரம் 7 மாணவர்களுக்கான தமிழ் பாடத்தில் இதுவரை நாம் கற்ற விடயங்கள் சம்பந்தமான ஒரு விளக்கத்தோடு கூடிய மீட்டலை பார்த்துவிட்டு வந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை.